நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் உளவியல், புவியியல், சமூகவியல், வானிலை முன் அறிவிப்பு மற்றும் நிகழ்தகவு போன்ற அனைத்து துறைகளிலும் முக்கியத்துவம் வகித்து வரும் புள்ளியியலை பற்றி நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிறை MCTRM மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை பொருளியல் ஆசிரியை திருமதி எஸ் உஷா அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு துறையும் ரொம்ப முக்கியமான துறை. அந்த துறையில புள்ளியியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறை. அந்த புள்ளியியல் துறை குறித்து பல்வேறு விதமான தகவல்களை வழங்க வருவதற்காக வந்திருக்கக்கூடிய அம்மா அவர்களை இன்னைக்கு நேர்களை செய்யணும். அந்த வகையில அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
வணக்கம் சார். என்னுடைய பேர் வந்து உஷா. நான் குளிபுரை MCTRM பள்ளியில முதுகலை பொருளியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
அம்மா, இன்னைக்கு புள்ளியியல் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறை. எல்லாமே ஒரு புள்ளி விவரத்தோட இருந்தா தான் அது கணக்கீடுகளோட உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த அடிப்படையில புள்ளியியல் அப்படின்னா என்ன, அதனுடைய அடிப்படை இலக்கணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது சார், புள்ளியியல் அப்படிங்கறது வந்து முதல்ல எப்படி உருவானது அப்படின்னா, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் சொல்லிலிருந்து உருவானதுதான் அந்த புள்ளியியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்ப தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா, பண்டைய காலங்கள்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக, அதாவது நிலம் எவ்வளவு நிலம் இருக்கு, அதுல எவ்வளவு பேர் விவசாயம் பண்றாங்க, மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க, இப்படிங்கிற முக்கியமான விவரங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த இயலை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து கால மாறுபாடுகள், நாகரிகங்கள் வளர வளர பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புள்ளியியல் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு புள்ளியியலுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இன்னைக்கு இருக்கு. இதுக்கு இலக்கணம் சொல்ல போனா சார், அதாவது எண்களால் ஆன ஒரு விவரங்களை திரட்டி அதை ஒருங்கிணைத்து பகுத்தாய்ந்து அதை வரிசைப்படுத்தி பின்பு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறதா புள்ளியியல். இப்ப எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இப்ப எடுத்துக்காட்டா வந்து சென்சஸ் சொல்லலாம் சார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு போய் மக்கள் தொகை வந்து சேகரிக்கிறோம், எத்தனை பேர் இருக்காங்க என்ன அப்படின்னு. அதற்கு பிறகு அதை வந்து நம்ம கொண்டுட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி என்ன இருக்கு, என்னென்ன இருக்கு, அதுல எத்தனை பேர், ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, நகரத்துல எவ்வளவு, கிராமத்துல எவ்வளவு, இதெல்லாம் பிரிச்சு அப்புறம் அதை ஆர்டர் பண்ணி வரிசைப்படுத்தி முழுமையான விவரமாக இவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விவரங்களை வந்து நாம இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறோம் சார்.
புள்ளியியல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த துறையினுடைய தந்தை யாரு, ஏன் அவரை புள்ளியியலுடைய தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப புள்ளியியலின் தந்தை எடுத்து போனா சார், ஒரு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு. சார் ரொனால்டு எய்ம்லர் ஃபிஷர் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. இவருடைய பேர்லயே பாத்தீங்கன்னா ஃபிஷரினுடைய சமன்பாடு அப்படின்னு ஒரு முக்கியமான சமன்பாடு நம்ம புள்ளியியல் இருக்கு. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1890 962 வரைக்கும் அடிப்படையில வந்து நல்ல இன்னைக்கு இருக்கு நவீன புள்ளியியலுடைய தந்தைன்னு இவரை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படிங்கிறவரை பிரசாந்த் சந்திர மகலா நோபிஸ் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. இவரை வந்து நம்ம வந்து எதுல நிறைய படிச்சிருப்போம் அப்படின்னா, 5 ஆண்டு திட்டங்கள்ல நிறைய சார், முக்கியமா 1950-56 முதல் 5 ஆண்டு திட்டத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல வந்து இவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் சார். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1893-1972 வரைக்கும் சார்.
ஆமா, இப்ப இந்த புள்ளியியல் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளியியல் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது, இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதுடைய நோக்கம் என்னவா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அதாவது சார், உலக புள்ளியியல் நாள் அப்படிங்கிறது வந்து எதற்காக கொண்டாடுறாங்க, எப்ப துவங்கினாங்க அப்படின்னு பார்த்தா, புள்ளி விவரங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும், நாடு முழுக்க அதை வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா, ஒரு பன்னாட்டு நாடாக இதை கொண்டாடணும் அப்படிங்கிற அடிப்படையில ஐக்கிய நாடுகளின் புள்ளியியல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பால தான் இந்த நாள் துவங்கப்பட்டது முதன் முதலாக. எப்பன்னு சொன்னா 2010 அக்டோபர் 20 தான் முதன் முதல்ல அதை துவங்குறாங்க. அதற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த நாளை வந்து ஒரு பன்னாட்டு நாளாக கொண்டாடுறோம். இப்ப நம்ம வந்து 4வது தினமாக வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த புள்ளியியல் தினத்தை வந்து உலக புள்ளியியல் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சார்.
ஆமா, இந்த புள்ளியியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிப்படையிலையும் புள்ளியியல் வருது, பொருளாதாரத்தினுடைய கணக்கீடுகளுடைய அடிப்படையிலும் புள்ளியியல் வருது, அப்ப கணிதத்திற்கும் புள்ளியியல் துறைக்கும் என்ன ஒரு தொடர்பு அல்லது என்ன ஒரு வித்தியாசம்? கணிதமும் புள்ளியியலும் ஒன்றா இல்ல ரெண்டும் வேற வேறையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அதாவது சார், கணிதம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கணிதம் இல்லாம புள்ளியியல் கிடையாது, புள்ளியியல் இல்லாம கணிதம் இல்லைன்னு சொல்லலாம் சார். கணிதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு அளவீடுகள், கட்டமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரந்த ஆய்வுத்துறையின் அடிப்படையில உருவானது இந்த கணிதத்தை. ஆனா அதனால அதனுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரசியா துல்லியமானதாக இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய முடிவுகள். இந்த புள்ளியியல் அப்படிங்கிறது சார் தரவுகள் அப்படிங்கிறது களத்திற்கு சென்று விவரங்களை சேகரிப்பது, தரவுகள் சேகரிக்கப்பட்டு அதை வரிசைப்படுத்தி நாம வந்து மக்களுக்கு வழங்குவது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரசியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். இதான் இது ரெண்டுக்கும் உள்ள ஓரளவு வந்து வித்தியாசம் சொல்லலாம் சார்.
அம்மா, இப்ப கணிதம் அப்படின்னு சொல்றப்ப கணிதத்துல அளவியல், எண்ணியல், மடக்கை அப்படின்னு பல்வேறு துணை பிரிவுகளை நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த வகையில புள்ளியியல்ல என்னென்ன உட்பிரிவுகள் அல்லது என்னென்ன பகுப்புகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அதில் வந்து ரெண்டு வகையா அதை பிரிக்கலாம் சார். விவரிப்பு புள்ளியியல், உயிர்த்துணர்வு புள்ளியியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிப்பாங்க. இந்த விவரிப்பு புள்ளியியல்ல பாத்தீங்கன்னா அளவு பற்றிய விவரங்கள், பண்புகளின் அடிப்படையில் அளவுகள் அப்படின்னா இப்ப வந்து மக்கள் தொகையுடைய அளவு எவ்வளவு, ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பண்புகளின் அடிப்படையில் இந்த மாதிரி அந்த விவரங்களை வந்து பட்டை விளக்கப்படம், கூட்டுப்பட்டை விளக்கப்படம், விளக்கப்படங்கள் இதன் மூலமாக வந்து நாம வந்து அதை கொஞ்சம் விவரிக்கலாம் சார். இந்த உயிர்த்துணர்வு புள்ளியியல் அப்படிங்கிறது ஆய்வுகளிலிருந்து கிடைத்த விவரங்கள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த புள்ளி விவரங்களை சேகரிக்க வந்து ரெண்டு வகையா சொல்லுவாங்க சார். ஒன்னு முதல் நிலை புள்ளி விவரம், இன்னொன்று வந்து இரண்டாம் நிலை புள்ளி விவரம். இதுல முதல் நிலை புள்ளி விவரங்கிறது பாத்தீங்கன்னா நேரடியா நம்மளே ஃபீல்டுக்கு போய் அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றது. எடுத்துக்காட்டா வந்து சென்சஸ் சொல்லலாம் சார், மக்கள் தொகை கணக்கெடுப்ப சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்காரத்துக்கு போய் நம்ம ஒரு பெரிய லாங் சைஸ் பேப்பர்ல வந்து அந்த டீடைல்ஸ் அப்புறம் நம்ம கேதர் பண்றோம் சார். இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது இந்த முதல் நிலை புள்ளி விவரங்கள்ல இருந்து நமக்கு தேவையான டீடைல் அது ரெண்டு எடுத்துக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா ஆண்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு, தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்காங்க, பெண்கள் இவ்வளவு, படிச்சவங்க இவ்வளவு அப்படின்னு அந்த முதல்நிலை புள்ளி விவரங்களிலிருந்து நமக்கு தேவையான விவரங்களை எடுத்துக்கொள்வது இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் சார். இதான் என்னுடைய வகைகள்னு சொல்லலாம்.
ஆமா, இந்த புள்ளியியலினுடைய அடிப்படை கணக்கீடுகள், இப்ப புள்ளியியல் அப்படிங்கிறப்ப ஒட்டு மொத்தமா ஒரு எண்ணிக்கையை கூட்டி அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா நம்ம எண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட அளவுல அல்லது குறைந்த அளவுல எண்ணிக்கை இருக்கும் பொழுது சரியா இருக்கிறதும், அந்த எண்ணிக்கை அல்லது அவருடைய அளவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும் பொழுது அந்த மொத்தமா ஒரு புள்ளி உரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விடைகள் அல்லது கடைசியா கிடைக்கக்கூடிய மதிப்பீடு நமக்கு முழுமையா முற்றிலும் துல்லிய தன்மை உடையதா இருக்குமாமா?
அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இப்ப மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்யூரசியா நம்ம அந்த இதை கொண்டு வந்துடலாம் சார். புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப எடுத்துக்காட்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப நாட்டு வருமான கணக்கீடு செய்யறோம் சார், அதுக்கு ரொம்ப முக்கியமே இந்த புள்ளிகள் தான். அப்ப அந்த கணக்கீடுங்கிறப்ப இப்ப கவர்மெண்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் சார். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு விவசாயிட்ட போய் அந்த டீடைல் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க விவசாயத்திலேருந்து எவ்வளவு ஈல்டிங் வருது, ஏன்னா அவங்க சொந்த நுகர்வுக்கு நிறைய எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் கணக்கு வச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு செலவு பண்ணோம், இதுல இருந்து இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற துல்லியமான உபரம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது சார். அப்போ ஓவரால் அதே மாதிரி இந்த வரி ஏய்ப்பு, கருப்பு பணங்கள் இதெல்லாம் வந்து இதுல வந்து ஒரு பெரிய டிராபேக்னு சொன்னா சார், ஒரு துல்லியமான முடிவு வந்து கிடைக்காது சார். அதுலேருந்து நமக்கு ஓரளவு எதிர்பார்க்கல, ரொம்ப அக்யூரசியா மேக்ஸ் அளவுக்கு ஒரு அக்யூரசியான முடிவு வந்து கிடைக்காது சார்.
ஆமா, இப்ப இந்த புள்ளியியல் தரவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புள்ளியியலை குறித்து இன்னைக்கு என்னென்ன, இப்ப நீங்க ஒரு புள்ளியியல் ஆசிரியரா இருக்கீங்க, இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல புள்ளியியல் குறித்து என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது, மாணவர்கள் அதை எந்த அளவுக்கு, பொதுவா புள்ளியியல் அப்படின்னு சொன்னால இது ஒரு கடினமான பாடம், கணிதத்திலுமே வந்து புள்ளியியல் வந்து ரொம்ப கணக்கீடுகள் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு சற்று கடினமான பாடம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாணவர்களுடைய மத்தியில அந்த புள்ளியியல் பாடத்தை பத்தின ஒரு பார்வையா இருக்குது. நீங்க பள்ளிகள்ல புள்ளியியல் பாடத்தை எப்படி ஒரு எளிமையா மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில போதிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
பொதுவாகவே சார், புள்ளியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட் கூட அந்த கூட்டுப்பட்டை விளக்கப்படம், கூறுப்பட்டை விளக்கப்படங்கள், வட்ட விளக்கப்படம் இந்த மாதிரி ஒரு சாப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சார், படிக்காதவங்க கூட ரொம்ப ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட் சார். இப்ப காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பாடம் இருந்தது, இப்ப எக்கனாமேட்ரிக்ஸ்னு ஒரு பாடம் கொண்டிருக்காங்க சார். அதோட இது என்னன்னா மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மூணு சேர்ந்த ஒரு படிப்பு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் அதுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஜாப் எல்லாம் இருக்கு. நிறைய வந்து இப்ப பிள்ளைங்க வந்து ஓரளவு வந்து இந்த பேசிக் உள்ளதை கத்துக்கிறாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து டென்த் வரைக்குமே அவங்களுக்கு வந்துருது இந்த மீன், மீடியன், மோடு, கூட்டு சராசரி, இடைநிலை, முகடு அதெல்லாம் வந்துருது சார். அப்ப அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வச்சு அதை வந்து அவங்களுக்கு புரியுற வகையில சரி எளிமையான முறையில வந்து அதை நாங்க கொண்டு போய் சேர்க்கலாம்.
நிகழ்த்தகவு புள்ளியல்ல ஒரு முக்கியமான ஒரு பாடப்பிரிவு. நிகழ்த்தகவு அப்படின்னா என்ன, அதை எப்படி கணக்கிடுறீங்க? குறிப்பா நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்றப்ப நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு அந்த காசுகள், அதாவது வந்து ஒரு நாணயத்தை சுண்டியது பூ விழுதா தலை விழுதா, இப்ப எத்தனை நாணயங்கள் எத்தனை பூ எத்தனை தலை அப்படின்னு சொல்லி மதிப்பிடுவாங்க, அது எப்படி கணக்கிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இந்த நிகழ்த்தகவு சார் ரொம்ப எளிமையாக மாணவர்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம். அதை வந்து அவங்க வந்து மற்ற ஒரு மேக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஜாமெட்ரி இது மாதிரி இந்த வரைபடங்கள் போடுற போது இந்த சார்ட்டு பேப்பர்ல போடுற போது சார் கிராஃபிக்ல போடுற போது ரொம்ப எளிமையா சார் அவங்க அதை வந்து அந்த கால்குலேஷன் வந்து எக்ஸாக்ட் போய் ஆக்சஸ் போட்டு அதை எப்படி பண்றதுங்கிறத எளிமையா ஒரு மாணவன் எளிதாக பாஸ் பண்றதுக்கு இந்த சாப்டர்லாம் நாங்கள் எடுத்துக்கோங்க சார். எடுத்து அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்களுக்கு கொண்டு தந்துடும்.
இப்ப இந்த ஒரு புள்ளியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு மாணவன் அப்படின்ற ஒரு அடிப்படைய என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்ப வந்து ஒரு புள்ளியல்ல ஒரு கணக்கீடு செய்ய போறோம் ஒரு சராசரி செய்யணும் அப்படின்னா அந்த அடிப்படை விஷயங்கள் அவன் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அவன் எப்படி அதை கத்துக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் சார். எல்லாத்துக்குமே வந்து அந்த வாய்ப்பாடு இருந்துச்சு அப்படின்னா வந்து அவன் ஓரளவு வந்து அந்த கால்குலேஷன் போட்டு வந்து அந்த புரியல் பேசிக் உள்ளது போதும் சார் அவனுக்கு. அந்த ஆரம்பத்திலேருந்து வந்து வர்றபோது அந்த அடிப்படையிலேருந்து அந்த வாய்ப்பாடு அந்த நாலேஜ் இருந்தாலே வந்து ஓரளவு வந்து கணக்கை வந்து பண்ணிடலாம்.
இப்ப இவை தவிர புள்ளியல்ல என்னென்ன பிரிவுகள், அந்த குறிப்பா பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில அந்த புள்ளியல்ல என்னென்ன பிரிவுகள் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா சார் புள்ளியல் வந்து பெரும் பங்குன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இப்ப ஐந்தாண்டு திட்டங்கள், அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா புள்ளியலோட பங்கு தான் சார் அதிகம். ஒவ்வொரு இப்ப வந்து கேட்டுதான் நம்ம வந்து ஒரு 12 திட்டங்களை வந்து முடிச்சிருக்கோம் சார். ஐந்தாண்டு திட்டங்கள்ல 1951 2017 வரைக்கும் ஒரு 12 திட்டங்களை வந்து கடந்து வந்துட்டோம் நாம. இப்ப அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இந்த நிதி ஆயோக் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாத்தி அமைக்கிறாங்க சார். அதுலயும் 3வது பிளேஸ்ல இப்ப நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்குவாங்க. இது நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு, அதை வந்து எப்படி ஒதுக்கீடு செய்வது, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்வது, அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு, அதுல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு, எத்தனை இலக்கு நமக்கு 8%, 10%, 12% இப்படிங்கிற அந்த புள்ளியலுடைய துணை இல்லாம இதுல நாம பண்ணவே முடியாது சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்றோம் நம்ம, அந்த மார்க்கெட்டிங் பண்ற போது அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கு நமக்கு, அந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணா ஃபீல்டு விசிட் போறோம் சார். போய் அதை நம்ம கேட்கிறோம் மக்களை, நீங்க வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க, என்ன பவுடர் யூஸ் பண்றீங்க, என்ன பிராண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க, அப்ப எங்களோட பிராண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இப்படி ஒரு சர்வே நடத்துற போது அந்த முடிவுகள் அந்த வாணிபத்தை அந்த உற்பத்தியாளருக்கு வந்து ரொம்ப உபயோகமானதா இருக்கு சார். நம்மளோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டமாக என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கறத கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு சார். இது
இப்ப நீங்க சொல்றது போல ஒரு வணிக ரீதியா புள்ளியல் அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்துறது, உதாரணமா ஒரு வணிகர் ஒரு வெற்றிகரமா தன்னுடைய வியாபாரத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறப்ப தான் செய்யக்கூடிய வியாபார கணக்கீடுகளை புள்ளியல் ஏடுகளை எப்படி சரியா பராமரிக்கணும், பயன்கள் அப்படி பராமரிக்கிறதுனால அந்த வியாபார ரீதியா அவருக்கு என்னென்ன பயன்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
ரொம்ப முக்கியம் சார் இது. ஏன்னா அவர் வந்து அந்த வியாபாரத்தை பத்தி, அதாவது ஒரு வியாபாரம் தொடங்குறோம் அப்படின்னு முதல்ல எந்த இடம் நம்ம தீர்மானிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அதுல எவ்வளவு நம்ம முதலீடு செய்யறோம், அந்த உற்பத்தி காரணிகளெல்லாம் எப்படி அதுக்கு நம்ம கொண்டு வரோம், எல்லாத்துக்குமே இந்த புள்ளிகள் சார், இந்த கால்குலேட்டிவா எதுவுமே இந்த பிளான் பண்ணி செஞ்சோன்னா சரியா வரும்னு சொல்லுவாங்களா சார், அது வந்து ரொம்ப ரொம்ப இந்த புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் சார். இந்த டீட்டெயில் வச்சு இத்தனை பேரை நம்ம ஒர்க்ல ஈடுபடுத்தணும்னா இவ்வளவு நமக்கு இன்புட் போட்டோம்னா இவ்வளவு அவுட்புட் கிடைக்கும், அதை வந்து நம்ம எல்லாமே இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆக்கிட்டாங்க சார். அதை வச்சு இந்த டேலி அந்த கோர்ஸை வச்சு என்ன பண்றாங்க, ஈஸியா வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அதனுடைய க்ரோத் என்ன எல்லாமே வந்து நம்ம ஃபீல்டு விசிட் போயிட்டு அதனுடைய முடிவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார். அது மூலமா நம்முடைய ப்ராடக்ட் மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்கு, இதை வந்து இல்லைன்னா ஆஃபர் போடுறது, இல்லைன்னா நிறைய இன்னோவேஷன்ஸ் நிறைய அதை வந்து புதுமைகள் எப்படி கொண்டு வரலாம், இந்த டெவலப் எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளுடைய அந்த சேல்ஸை வந்து எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த புள்ளியல் துறை சார்.
அதே போல ஒரு கணக்கீடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொதுமக்களை போய் கொண்டு போய் ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கும் போது இது எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்பு வந்து ஒரு வளையம் பெருசா போயிருக்கும், சில இடத்துல குறுகி ஏறி இறங்கி ஏற்ற இறக்கமா இருக்கும். இந்த அந்த தரவுகள் எல்லாம் புள்ளியினுடைய அடிப்படையில எப்படிமா தயாரிக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது புள்ளி விவரங்களை முதல்ல நம்ம சேகரிச்சுக்கிறோம் சார். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து 5 பாடம் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், சோசியல். இப்ப தமிழோட பர்சன்டேஜ் வந்து 90 இருக்குங்கிறப்ப அந்த கோடு மேல போகும் சார். அதாவது ஒரு படிக்காத மக்களும் இதை புரிஞ்சுக்கலாம்னா புள்ளியியல் தான் சார், அந்த வரைபடத்தை வச்சு. அதிகம் குறைவுன்னு நம்ம சொல்றது வந்து நியூமெரிக்கல் வேர்டா சொல்ற போது 100, 50, 70 அப்படிங்கிற போது நம்ம படிச்சவங்களுக்கு புரியும் சார். படிக்காத ஒரு மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏற்ற இறங்க கோட வச்சு இது அதிகமா இருக்கு, இது குறைச்சிருக்கு. அப்ப தமிழ்ல 90%, ஆங்கிலத்துல 70 வருது, திருப்பி சயின்ஸ்ல 60 வருது. அந்த மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து ஒரு, அதாவது எளிமையா சொல்லணும்னா ஒரு படிக்காத பாமர மக்களும் எளிதில் வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகை அதிகம், உணவு உற்பத்தி குறைவு, இதை வந்து நம்ம இந்த சிம்பாலிக்கா வந்து இந்த பயோடைகிராம்ல வச்சு நம்ம அதெல்லாம் கொண்டு வந்து சொல்லிடலாம் சார். அது ஈஸியா வந்து மக்களை வந்து ரீச் ஆகும் சார்.
அதே போல அம்மா, இப்ப நமக்கு இந்த மழை காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை அளவை பத்தி நம்ம அரசுல இருந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, மழை அளவு வந்து அதிகமா இருக்கு, இத்தனை சதவீதம் இருக்கு, இத்தனை சதவீதம் வெயில் அடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வரக்கூடிய இந்த மழை அளவுகளுடைய அடிப்படையில அதை எப்படி சதவீதப்படுத்தி இது இத்தனை சதவீதம் வந்திருக்கு, இது இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி அதை கணக்கீடு பண்றாங்க?
அதன் மூலமாக தான் சார் அதை வந்து கணக்கீடு செய்யறாங்க, ரிக்டர் அளவுகள் மூலமாக.
12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு புள்ளியிலேயே வந்து ஒரு மாணவன் வந்து நான் ஒரு ஆர்வத்தோட விருப்பத்தோட நான் உயர்கல்வி படிக்கணும், பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்றப்ப அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு புள்ளியியல் துறையில கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு உயர்கல்வி இருக்குது, அந்த வாய்ப்புகள் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு தெரிந்த
பழமையான படிப்புல இருந்தது. இப்ப அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்கனாமிக்ஸ் ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார். அதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூணு சேர்ந்தது அந்த கோர்ஸ் சார். அது முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார்.
இப்ப நீங்க மாணவர்களுக்கு இந்த புள்ளியல கற்றுக் கொடுக்கும் பொழுது நவீன முறையில எப்படி எளிமைப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு போதிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிதான் சார், ஒரு தரத்துக்கு நாலு தரம் அவங்களுக்கு புரியுற அளவுக்கு. இப்ப வந்து ஒரு பிசினஸ் பண்றோம், வேலை பகுப்பு முறை அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா அது எப்படி டிவைட் பண்றோம், அந்த காசை கையில வச்சு இத்தனை பேர் எப்படி டிவைட் பண்றோம். இப்ப நம்ம ஆவரேஜ் சொல்றோம்னா சார், சராசரி கணக்கீடு செய்யறோம். இப்ப 50 பேருக்கு இவ்வளவு இருக்கு, அதை அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டு அதை அப்புறம் கேதர் பண்ணி இது எவ்வளவு வருது, அவங்க மூலமாகவே அந்த பதில வந்து வரவழைக்கிற மாதிரி பண்ணுவாங்க சார் பிராக்டிக்கலா.
அம்மா, இப்ப இந்த புள்ளியியல் எங்கெங்கெல்லாம் நம்ம பொதுமக்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நம்ம போகக்கூடிய அந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப புள்ளியியல் வந்து இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு வந்து உலகளாகவே அனைத்து துறைகளிலும் சார். இப்ப பொருளியல் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு உற்பத்தி, எவ்வளவு வருமானம், எவ்வளவு வேலை வாய்ப்பு, எவ்வளவு இப்படிங்கிற முக்கியமான முடிவுகளை வந்து இதுல நம்ம புள்ளியியல் அந்த விவரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சார். நாட்டினுடைய பரப்பளவு எவ்வளவு, எத்தனை சதவீதம் மக்கள் தொகை இருக்காங்க, அதுல படிச்சவங்க எவ்வளவு, வேலை வாய்ப்பு, இதை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தொழில்துறைன்னு எடுத்துட்டோம்னா அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சார், பொருட்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்றோம், அதுல இருந்து எவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்குது, எவ்வளவு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், உற்பத்தி காரணிகளை அதில் பயன்படுத்தியிருக்கோம், இதெல்லாம் நம்ம இதன் மூலமா கால்குலேட் பண்றோம் சார். அடுத்து வணிகம்னு எடுத்துட்டோம்னா எதிர்கால திட்டமிடுதலுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இது வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு சார். இந்த வேர்ல்டுல வந்து எப்படி நம்ம பிசினஸை அடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன நம்ம வந்து செய்ய முடியும், நம்மளுடைய ப்ராடக்டோட ரீச் மக்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த கால்குலேஷன் வச்சு நம்ம செய்ய முடியும் சார். அடுத்து கல்வியல்ல சொல்லவே வேணாம் சார், அவ்வளவு டீட்டெயிலும் இன்னைக்கு நம்ம அதுல இருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ தான் அவ்வளவு. இப்ப மெடிசன்ல இவ்வளவு பேர் வர்றாங்க, இன்ஜினியரிங் இவ்வளவு பேர், இவ்வளவு பெர்சன்ட் இருக்காங்க, 10th ரிசல்ட் இவ்வளவு, 12th ரிசல்ட் இவ்வளவு, ஓவரால் இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவ்வளவு டீட்டெயிலும் வந்து நம்ம எதுல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் வச்சுதான் சார் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமா பிளானிங் சார், திட்டமிடுதல். அந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா ஒவ்வொரு 5 திட்டத்துக்கு வந்து எவ்வளவு அலோகேஷன், எவ்வளவு அந்த வருமானத்துல வந்து எப்படி நம்ம வருமானம் வந்து நாட்டினுடைய செலவுகளுக்கு எவ்வளவு, பாதுகாப்புக்கு எவ்வளவு ஒதுக்குறோம், எவ்வளவுலாம் நம்ம வந்து அதுல இருந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற முக்கியமான முடிவுகளை பூரா வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் சார். அடுத்து மெடிசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சார். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கையில வந்துச்சுன்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுல உள்ள டீட்டெயில் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹெச்பி இத்தனை இருக்கணும்னா நார்மலா எவ்வளவு இருக்கணும், பிலோனா எவ்வளவு, அபவ்னா எவ்வளவு, அதே மாதிரி ஒவ்வொன்றும் சார், பிளட் கவுண்டிங்ல இருந்து செல்ஸ் கவுண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அத்தனை டீட்டெயிலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதை டேட்டா வச்சு அவ்வளவும் கொடுத்துட்றாங்க சார். அப்ப நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு சார். கடைசியா கம்ப்யூட்டர் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டான டெசிஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய கணக்குகள் அப்படிங்கிறது எப்படி கணக்கிட்டாங்க, இன்னைக்கு நம்மளுடைய கணிப்பொறியினுடைய பயன்பாட்டில் இந்த புள்ளிகளை எப்படி கணக்கிடுறாங்க, முன்னாடி இருந்த பழமையான முறைகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய புதுமையான முறைகளுக்கும் என்ன ஒரு நவீன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன ஒரு வேறுபாடு இப்ப ஒரு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம்.
அதாவது பழமையான முறையில வந்து சார் நம்ம எல்லாமே நேரடியா வந்து தகவலை போய் சேகரிப்போம் சார் பொதுமக்கள்கிட்டேருந்து. இப்ப வந்து அது கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு சார் எல்லாமே. முன்னாடி வந்து எல்லாமே ஃபீல்டு விசிட்டா போய் நம்ம தகவல்களை சேகரிச்சு அந்த டேட்டா வாங்குறப்போ அதில் அவ்வளவு ஒரு அக்யூரசி வந்து இருக்காது சார். ஆனா இப்ப வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து நேரடியா டாக்ஸ்ல இருந்து எல்லாமே சார் நம்ம அந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால ரொம்ப அதை வந்து எளிமையான முறையில வந்து அதை நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம் சார்.
அதே போல இன்னைக்கு இந்த நிறைய வரி அமைப்பு இருக்கு டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுல, இந்த வரி வகைகள்ல புள்ளியியல் எந்த அளவுக்கு பயன்படுது மேடம்?
நிதி பொருளியல்னே தனி ஒரு பிரிவு இருக்கு சார். இந்த டாக்ஸுக்கு வந்து இவங்க முக்கியமா பேசிக்கா இருக்கிறதே நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான் சார். இத்தனை லட்சம் வரைக்கும் நமக்கு அந்த டாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது எல்லாமே அதை கால்குலேட் பண்றது, மக்களுடைய வருமானம் எவ்வளவு, வறுமை கோடு. வறுமை கோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சார் 2400 கலோரின்னு சொல்லுவாங்க சார் நம்ம ஃபுட்டை பொறுத்த வரைக்கும், அதுக்கு கீழே உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்ப அந்த வளர் விகித வரி விதிப்பை எப்படி நாம வந்து விதிக்கலாம் அப்படிங்கிற இந்த வரி விதிப்புக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு சார். நேர்முக வரி, மறைமுக வரி, இதுக்கு எல்லாமே வந்து அதை கால்குலேட் பண்றதுக்கும் அதை வசூல் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த புள்ளியியல் வந்து ரொம்ப ஒரு உபயோகமானதாக இருக்கு சார். அதாவது சார் அந்த இதோட முக்கியத்துவம்னு சொன்னோம்னா சார் விவரங்கள் வந்து ஓரளவு துல்லியமானதாக நமக்கு கிடைக்கும், எளிமையானதாக இருக்கும் சார். அடுத்து பரந்த விவரங்களை, ரொம்ப அதிகமா உள்ள விவரங்களை வந்து நம்ம சுருக்கி சார் இப்போ 100 பேர் ஒரு வகுப்புல இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம 100 பேர் மார்க்கை பார்க்கணுங்கிறது இல்லை, இந்த சராசரி மூலமா அந்த ஆவரேஜை பார்க்கறதும் சரி 75 மார்க் அப்படின்னா 75 ஓரளவு நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயன்படுது சார். அப்புறம் கம்பேர் பண்றது சார், ஒரு நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு, இப்ப உயர் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள், இவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு அதை கம்பேர் பண்றதுக்கு சார். அடுத்து வந்து ரிசர்ச் பண்றதுக்கு, அது எவாலுவேஷன் செய்ய, மதிப்பீடு செய்து நம்ம செய்த செயல்களை, அந்த 5 ஆண்டு திட்டங்களை அதோட விளைவுகள் என்ன இருக்கு அப்படின்னு மதிப்பீடு செய்வதற்கு, கடைசியா கொள்கைகளை உருவாக்குவதற்கு சார், நிறைய புதுவிதமான கொள்கைகளை, வளர்ச்சிக்கான திட்டங்களை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அப்ப இந்த டெவலப்மெண்ட் இந்த டேட்டாஸை வச்சு இது வளர்ச்சி வந்து குறைச்சிருக்கு, இதை அதிகப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய முடிவுகளை மேற்கொள்வதற்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு சார். அதெல்லாம்
புள்ளியியல் குறித்து நம்மளுடைய பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய விழிப்புணர்வு தகவல் என்னங்கம்மா?
இது ஒரு நல்ல கேள்வி சார். பொது என்ன ஒரு விழிப்புணர்வு தகவல் அப்படின்னா சார், பொதுமக்கள் அனைவரும் வந்து நிறைய குடும்பத்துல வரவு செலவு கணக்கு எழுதுவாங்க சார், ஆனா இனிமேலாவது எழுத ஆரம்பிக்கணும் சார். அப்பதான் வந்து நம்ம எவ்வளவு செலவு செஞ்சோம், நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, அந்த மாத துவக்கத்துல வந்து இது வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கே நான் சொல்லுவேன் சார், ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கே பாத்தீங்கன்னா மாச வருமானம் எவ்வளவு, அப்போ அந்த அண்ணனுக்கு என்ன செலவு, 1 ரூபாய்க்கு கருவேப்பிலைனா கூட அதை எழுதி வைக்கணும் சார். அப்போ அதுல அந்த புள்ளியல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்கே வந்து பயன்படுத்துவோம் நம்ம. அந்த மாதிரி செய்யற போது இந்த புள்ளியல்லேருந்து நம்ம என்ன ஒரு நன்மை, பெரிய நன்மை கிடைக்குதுன்னா, அந்த மாத இறுதியில வந்து நம்ம வருமானம் எவ்வளவு, நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அடுத்த வருடம் வந்து இந்த வருமானத்தை வந்து எவ்வளவு வந்து நம்ம பெருக்கலாம், இதுல எந்த செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம், எவ்வளவு நம்ம சேமிக்கிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சார், ரொம்ப படிக்கல, ரொம்ப நாலேஜ் இல்லைன்னா கூட எளிமையான முறையில வந்து இந்த புள்ளியல் பயன்படுத்தி நம்ம ஒரு வளர்ச்சியை எடுக்கலாம் சார். இந்த முறையில நம்ம ஒரு செயலை செய்யற பொழுது இது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் சார். இதைத்தான் நான் வந்து இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன் சார் நம் பன்மொழி நேயர்கள் அனைவருக்கும்.
புள்ளியல் அப்படின்னா என்ன, அந்த தரவுகளை எப்படி சேகரிக்கணும், ஒரு சராசரி எப்படி கணக்கிடப்படுது, ஒரு சிறிய அளவுல இருக்கக்கூடிய அந்த கணக்கீடுகளை எப்படி நம்ம சராசரியா கணக்கிடணும், குறிப்பா புள்ளியில கணக்கீடுகள் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னவெல்லாம் பயன்கள் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதிலுரைய வழங்கினீங்க. பொதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்புலை நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் சார். இந்த ஒரு நாள்ல ஒரு புள்ளியியல் ஆசிரியராக உங்களோட கலந்துரையாடல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் எனக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை புள்ளியியலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் அறிந்திடாத பல அரிய தகவல்களை நமக்கு வழங்கிய திருமதி எஸ் உஷா அவர்களுக்கு புதுகை பண்புலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077 9 5 0 என்ற எண்களிலும், உதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.